ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ரு அச பக்திவிதாந்த சுவாமி பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய. அஷ்டாங்க யோக முறையின் புது மாணவனுக்கு செயலே வழியாக கூறப்படுகின்றது. ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. பொருளுரை: பரத்துடன் ஒருவனை இணைக்கும் முறையே யோகம் எனப்படுகிறது. இதனை உன்னதமான ஆன்மீக உணர்வை அடைவதற்கான ஏணியுடன் ஒப்பிடலாம். இந்த ஏணியானது ஜீவனின் தாழ்ந்த பௌதிக நிலையில் தொடங்கி தூய ஆன்மீக வாழ்வில் பக்குவமான தன்னுணர்வை பெறும் நிலை வரை உயர்கின்றது. வெவ்வேறு ஏற்றங்களுக்கேற்ப இந்த ஏணியின் பல்வேறு படிகள் பல்வேறு பெயர்களால் அறியப்படுகின்றன. ஆனால் மொத்தமாக முழு ஏணியும் சேர்ந்து யோகம் என்று அறியப்படுகின்றது. இதனை ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த ஏணியின் ஆரம்பம் யோகாருருக்ஷு நிலை எனவும் மிக உயர்ந்த படி யோகாரூட எனவும் அழைக்கப்படுகின்றன. அஷ்டாங்க யோக முறையில் பலவித ஆசனங்களின் உதவியுடன் இவை ஏறக்குறைய உடற்பயிற்சிகளே வாழ்க்கையையும் பயிற்சியையும் ஒழுங்குபடுத்தி தியானத்தில் நுழைவதற்கு செய்யப்படும் ஆரம்ப கால முயற்சிகள் அனைத்தும் பலன் நோக்கு செயல்களாகவே கருதப்படுகின்றன. இத்தகு செயல்கள் மனதின் பக்குவமான சமநிலைக்கு வழிகாட்டுவதன் மூலம் புலன்களை கட்டுப்படுத்த உதவுகின்றன. ஒருவன் தியான பயிற்சியில் வெற்றி பெறும் போது தொல்லை தரும் மன இயக்கங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறான். இருப்பினும் கிருஷ்ண பக்தனை பொறுத்தவரையில் அவன் எப்பொழுதுமே கிருஷ்ணனை நினைத்து கொண்டுள்ளதால் ஆரம்பத்திலேயே தியானத்தின் தளத்தில் நிலை பெற்றுள்ளான். மேலும் கிருஷ்ணரின் தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதால் அவன் எல்லா ஜட செயல்களையும் முற்றிலும் நிறுத்திவிட்டவனாக கருதப்படுகின்றான். அஷ்டாங்க யோக முறையின் புது மாணவனுக்கு செயலே வழியாக கூறப்படுகின்றது. ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில் விளக்கிறார், யோகம் அப்படிங்கிறது பரத்துடன், இறைவனுடன், கடவுளுடன், பரம்பொருளுடன், எப்படி நாம் சொல்லலாம், அந்த பரம்பொருளுடன் நம்மை இணைப்பதற்கான ஒரு வழிமுறை. யோகம் அப்படின்னா இணைப்பு அப்படின்னு பொருள், இணைக்கிறது. ரெண்டு பொருள், இந்த கை இருக்குது, இந்த கை இருக்குது, இந்த ரெண்டையும் இணைக்கிறோம், இது வந்து யோகம். யோகம் அப்படிங்கிறது இரண்டு பொருள்களை இணைப்பதற்கான வழிமுறை, இரண்டு விஷயங்களை இணைப்பதற்கான வழிமுறை யோகம் அப்படின்னு அழைக்கப்படும். யோகம் அப்படிங்கிறது குறிப்பாக இறைவனையும் ஜீவனையும் இணைக்கக்கூடிய வழிமுறை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் நம்மை போன்ற ஜீவன்களையும் இணைப்பதற்கான வழிமுறை யோகம் என்று அழைக்கப்படும். இன்றைய சூழ்நிலையில் நம்ம கிருஷ்ணரை மறந்து வாழ்ந்துருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க கிருஷ்ணனை மறந்து போயின்னு எல்லோரும் வாழ்க்கையில் கிருஷ்ணனை மறந்துட்டு வேற எதேதோ விஷயங்களை நினைவில் வைத்து கொண்டு இருக்கிறார். இது மாதிரி ஏதேதோ நினைக்கிறத தவிர்த்து கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணரோடு நம்மை இணைப்பதற்கான வழிமுறை தான் யோகம். இந்த யோகமானது பல நிலைகள் இருக்கு. யோகத்தினுடைய நிலைகள், ஆரம்ப நிலையில் ஒருத்தர் கர்மத்தை செய்து இறைவனோடு தன்னை இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார், அவருடைய கடமைகளை செய்து, அது கர்மயோகம் அப்படின்னு அழைக்கப்படும். கர்மத்தை கொண்டு இறைவனுடன் இணைப்பதற்கான வழிமுறை கர்மயோகம். அதுவே ஞானத்தை கொண்டு இறைவனுடன் நம்மை இணைப்பதற்கான வழிமுறை ஞான யோகம். தியானத்தை கொண்டு, தியானம் செய்வதன் மூலமாக இறைவனையும் நம்மையும் இணைத்துக் கொள்வதற்கான வழிமுறை தியான யோகம். அந்த தியான யோகம் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆறாவது அத்தியாயம் தியான யோகத்தை சொல்லித்தரும். அதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா, பக்தியை கொண்டு இறைவனோடு நம்மை இணைப்பது, அது பக்தி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. யோகம் அப்படின்னா இவை எல்லாமே யோகம்தான். பொதுவாக இன்னைக்கு யோகம் அப்படின்னா மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஏதோ ஒரு சில ஆசனங்களை பயிற்சி பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது. அதுவும் எதுக்காக அப்படின்னா, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து யோகம் பயிற்சி பண்ணுறோம். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் அது வந்து யோகம் கிடையாது, அது ஒரு உடற்பயிற்சி, அது இறைவனோடு நம்மை இணைக்காது. இறைவனோடு நம்மை இணைப்பதற்கான வழிமுறையே யோகம். சும்மா ஒரு உடற்பயிற்சி ஆட்டம் பண்ணணும்னா அது யோகம் கிடையாது, அது யோகாசனம் கிடையாது, அது யோகத்தினுடைய ஆசனம் தான் அது, ஆனால் அதை யோகத்துக்காக பயிற்சி பண்ணலையே. நிறைய பேர் யோகாசனம் சொல்லி எது யோகாசனங்கள் பல ஆசனங்கள் இருக்கு, அதில் பல ஆசனங்களை ஒவ்வொருத்தவங்களும் பயிற்சி பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வெறும் ஆசனாக தான் இருக்குது, யோகம் இல்லை, அதாவது பகவானோட ஒரு இணைப்பு இல்லை, பகவானோட அவங்க வந்து தொடர்பை வளர்த்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய யோக வழிமுறைகள் எல்லாமே பெரும்பாலும் மக்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னா நிறைய மக்கள் யோகம் பயிற்சி பண்ணுறதுல ஆர்வம் காட்டுறாங்க. யோக வகுப்புகள் அப்படின்னா நிறைய கூட்டம் வருது, யோகம் சொல்லித்தராங்க அப்படின்னா நிறைய பேர் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கருத்து எல்லாமே எதற்காக யோகத்தை பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும், அது மட்டுமே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யோகம் அப்படிங்கிறது என்ன, யோகம்னா என்ன, அது அதை பற்றி இந்த அத்தியாயத்தில் குறிப்பாக தியான யோகத்தை பற்றி சொல்கிறார். பகவத்கீதை முழுக்க பல்வேறு யோகங்களை நமக்கு சொல்லித்தரார். கீதையினுடைய முடிவில் அவர் பக்தி யோகமே உயர்ந்ததுங்கிறதையும் நிலைநாட்டுறார். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் அங்காங்கே சுட்டி காட்டுறார். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையினுடைய இறுதியிலும் கிருஷ்ணர் அது நிலைநாட்டுறார், பக்தி யோகமானது உயர்ந்தது அப்படிங்கிறத. இங்கே இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ஒரு ஆன்மீகவாதி அல்லது தியான யோகத்தை பயிற்சி செய்யக்கூடியவன் ஆரம்ப நிலையில் இருக்கிறானோ, அவன் செயல்களை செய்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னும், அவன் கொஞ்சம் முன்னேறிய பிறகு அந்த செயல்களை துறந்து பயிற்சி செய்ய வேண்டும்னு சொல்லப்படும். இது ரொம்ப அவசியம். உலக வாழ்க்கையில் அல்லது ஆன்மீக வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேற்றம் பெறுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதற்கான அறிகுறி பௌதிக செயல்கள்லேருந்து துறவு, சம காரணம் உச்சத்தை, பௌதிக விஷயங்கள்லேருந்து ஒருத்தர் விலகி இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு ஒருத்தர் பௌதிக விஷயங்கள்லேருந்து விலகி இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தர் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். நம்ம பௌதிக வாழ்க்கையில் உழன்று கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அதனால தான் சில பிரபுபாதர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய பௌதிக விஷயங்களில் குறைந்தபட்சம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறான புலனின்பங்களை நிறுத்துகிறார். உண்மையில் யார் ஒருத்தர் பக்தியில் முன்னேறணும் அல்லது ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா புலனின்பங்களை முற்றிலுமாக கைவிடணும். இருந்தாலும் குறைந்தபட்சம் பாவத்தின் அடிப்படையில் அனுபவிக்கக்கூடிய புலனின்பத்தையாவது கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு சொல்லியிருக்கார். யாரெல்லாம் பக்தியில் முன்னேறணுமோ அவங்க ஒரு பக்கம் பக்தியினுடைய பயிற்சிகளை, அதாவது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை உச்சரித்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அவசியம். மாமிசம் சாப்பிடாது இருத்தல், சூதாடாமல் இருத்தல், போதை வஸ்துக்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல், தகாத பாலுறவுகளை தவிர்த்தல், இந்த நான்கும் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமான விதிமுறைகள். இப்படி இந்த நான்கு விதிமுறைகளை கடைபிடித்து படிப்படியாக ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தினுடைய பாதையில் முன்னேற்றம் காண முடியும். யாராவது ஒருத்தர் மாமிசம் நான் சாப்பிடுவேன், நானும் ஆன்மீகத்தில் முன்னேறுவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சாத்தியமில்லை. ஒரு பக்கம் பாவம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பக்தி பண்ணலாம்னு நினச்சோம்னா அது முடியாது. ஒரு பக்கம் நெருப்பு மூட்டுறோம், இன்னொரு பக்கம் தண்ணி ஊற்றுனோம்னா என்ன ஆகும்? நெருப்பு பிடிக்காது, என்றைக்குமே நெருப்பு வரவே வராது. ஒரு பக்கம் நெருப்பு மூட்டுறோம், நிறைய நெய்யெல்லாம் ஊற்றுறோம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தண்ணியை தூக்கி ஊற்றுறோம், அப்போ என்ன ஆகும்? நெருப்பு என்றுமே வராது. அதனால தான் கிருஷ்ண பக்தியில் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை அவசியம் கடைபிடிக்கணும்னு சொல்லப்படும். இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஒருத்தர் அவசியம் கடைபிடிக்கும் போது உண்மையில் அவர் மனிதனுடைய தளத்துக்கு வருகிறார். அது ஒன்றும் பெரிய ஆன்மீக தளம் கிடையாது. சில நேரங்களில் மக்கள் நினைப்பாங்க, ஆஹா ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எப்படி மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, எப்படி டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறது. கால் கலியுகம் எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னா, முன்னாடிலாம் வேத கலாச்சாரத்தை பார்த்தோம்னா ஒருத்தர் காலையில் எழுந்திருக்கிறார் அப்படின்னா அவர் காலை கடன்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அவர் வந்து சில மங்களகரமான விஷயங்களை பார்க்கணும், பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும், இல்லை காலையில் ஒவ்வொரு கிரகஸ்தர்களும் வந்து வீட்டில் யாகம் பண்ணணும், இப்படிலாம் விதிமுறைகள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன இருக்காங்க மக்கள் எப்படி பழகி போயிட்டாங்கன்னா, காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது ஒரு டீ குடிச்சிட்டு தான் எந்திரிக்கிறாங்க, ஒரு பெட் காஃபி குடிச்சிட்டு தான் எந்திரிக்கிறாங்க. கேட்டால் அதுக்கு பேர் பெட் காஃபியும். இதெல்லாம் வந்து மிலேச்சர்களுடைய பழக்கம். மிலேச்சன் அப்படின்னா சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம நினைக்கலாம், நான் வந்து சமுதாயத்தில் பணம் சம்பாதிக்கிறது மூலமாக, நிறைய படிக்கிறது மூலமாக, எனக்கு நிறைய பதவி இருக்கிறது மூலமாக நான் வந்து சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு. அது கிடையாது. சமுதாயத்தில் நம்ம வந்து பெரியாளாகிறதுக்கான அடையாளம், சமுதாயத்தில் ஒருத்தர் மதிப்பு மிக்க நபராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பழக்க வழக்கங்கள் தான் அவரை மதிப்பு மிக்கவனாக கருதணும். இன்றைய சமுதாயமே கேவலமாக இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சமுதாயத்தில் நமக்கு நல்ல பேர்னா காசு பணம் தான். எவன் பணக்காரனோ அவன் தான் பெரியவன். அவன் காலையில் குளிக்கிறானா குளிக்கலையா அதெல்லாம் மக்கள் கண்டுகிறதே கிடையாது. பெரும்பாலான மக்களுடைய தினசரி நடவடிக்கைகள் பார்த்தோம்னா ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கு. மனிதர்களே இல்லையோன்னு நமக்கு யோசிக்க வைக்கும். பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு மனிதர்களாக வாழ்றதே இல்லை. எல்லாம் வந்து ஒரு நாயை போலவும் பன்றியை போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு சொன்னோம்னா என்னது இது இவங்க இப்படி சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் உண்மை. நாய் காலையில குளிக்கிறது கிடையாது, பன்னிக்குட்டி குளிக்கிறது கிடையாது, சாக்கடையில தான் ஊர்ந்து கிடக்கும். மனுஷங்களும் நிறைய பேர் இந்த காலத்துல குளிக்கிறது இல்லையே. மனிதர்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறது இல்லை. அட எந்திரிச்சு அப்படியே வேலைக்கு போறது, எந்திரிச்சு அப்படியே காலேஜுக்கு போகிறது, என்ன வேணாலும் பண்ணுறது, எந்திரிச்சு அப்படியே சமைக்க போவாங்க, காலையில் குளிக்கூட மாட்டாங்க. இது வந்து கேட்டால் அவங்களுடைய அன்றாட பழக்கமாயிடுச்சு. இத்தகைய மக்கள் எப்படி ஆன்மீகத்தை பயிற்சி பண்ண முடியும்? குறைஞ்ச பக்கம் மனுஷங்கள் ஆகுங்கப்பா. ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நான்கு விதிமுறை, மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, சூதாடாமல் இருக்கிறது, போதை வஸ்துக்களை தவிர்க்கிறது, தகாத பாலுறவு, இந்த நான்கும் ஒருத்தனை மனிதனாக வைத்திருப்பதற்கான விதிமுறை. இது ஒன்றும் ஆன்மீகத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒருத்தனை மனுஷனாக வச்சுக்கிறது. மனுஷனாக இருந்தால் தான் ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தை பயிற்சி பண்ண முடியும். புலன் இன்பத்திற்கான விஷயங்கள்லாம் இது பாவகரமான விஷயங்கள். எல்லோருமே புலன் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனால் இது பாவகரமாக அனுபவிக்கிறது. மாமிசம் சாப்பிட்றது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள், தகாத பாலம், இது வந்து பாவம். இந்த நான்கும் பாவத்தினுடைய நான்கு தூண்கள். நல்ல பலமாக அஸ்திவாரம் போட்டு தூண் எழுப்பி பாவம் அப்படிங்கிற கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறோம். அந்த கட்டடத்தை நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் விட்டொழிக்கணும். நிறைய பேருக்கு ஆர்வம் உண்டு, ஐயோ நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் பாவமெல்லாம் போகணுமே, சரி பாவம்லாம் போகணும்னா பாவம் அப்படிங்கிற உன்னுடைய வீட்டை இடிச்சு நொறுக்கு. பாவம் அப்படிங்கிற ஒரு வீடுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கோம். அந்த பங்களாவுக்கு இருக்கிற தூண் என்னன்னா இந்த நான்கு விஷயங்கள் தான். இந்த நான்கு விஷயங்களை ஒருத்தர் அடித்து நொறுக்கும் போது படிப்படியாக மற்ற வீட்டினுடைய இதர பகுதிகளும் நம்ம விட்டு போயிடும். அதனால தான் ஒருத்தர் குறைந்தபட்சம் மனிதனாக வாழ்றதுக்கு பழகி கொள்ள வேண்டும். அப்போதான் ஆன்மீகத்தை பற்றி அதுக்கப்புறம் பேசலாம். பொதுவாக நிறைய மக்களுக்கு இந்த எண்ணமே கிடையாது. புலன்களை எப்படி திருப்தி செய்யறது, அதில் தான் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செயல்களை செய்து கொண்டே இருப்பது வழியாக சொல்லப்படும். அவங்க தங்களுடைய வாழ்க்கையுடைய அன்றாட பழக்கத்தோட பாவ செயல்களை மட்டும் தவிர்த்து வாழும்படி சொல்லப்படுறாங்க. ஆனால் ஒருத்தர் முன்னேறும் பட்சத்தில் அவர் இந்த ஜட உலகத்தினுடைய செயல்களை துறந்தாக வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லப்படும். இந்த ஜட உலகத்தில் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுவாக ரொம்ப கடினமானது. இந்த உலகம் மிகவும் சிக்கலான உலகம். இந்த உலகத்தில் நம்ம ஆன்மீகத்தை பயிற்சி செய்து முன்னேற்றம் பெறுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம். பகவானுடைய கருணையை நம்ம பெற்றோம் அப்படின்னா அப்போ அது எளிதான ஒரு விஷயம். அதனால தான் பக்தி யோகம் அப்படிங்கிறது எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிற பட்சத்திலையும் அது எளிமையானதாக இருக்கு. சில பிரபுபாத் சொல்லியிருக்கார், உபன்யாசம் நடக்கும்போது கர்டன் திறந்தாலோ இல்லை நைவேத்தியம் பண்ணாலோ மணியை வந்து மெல்லமாக அடிக்கலாம். உபன்யாசம் கேட்டுன்னு இருக்கிறவங்க பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா பகவான் வந்து இங்கே கீதையினுடைய வடிவத்தில் இருக்கார். யார் ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து உலகச் செயல்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரங்க சொல்கிறார். இன்றைய உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் கூட உலகச் செயல்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். தங்களை தாங்களே மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, யார் வந்து தியான யோகத்தில் உயர்ந்த நிலையை பயிற்சி செய்கிறாங்களோ அவங்க செயல்கள் பௌதிக செயல்கள்லேருந்து விடுபட்டு இருக்கணும். பௌதிக செயல்கள்லேருந்து விடுபட்டு இருக்கணும்னா எல்லா விதமான பௌதிக செயல்களும் அதில் அடங்கும். எந்த செயல்கள் ஆன்மீக செயல்களோ ஆன்மாவுடன் சம்பந்தப்பட்டதோ இறைவனுடன் சம்பந்தப்பட்டதோ அந்த செயல்களில் மட்டும்தான் ஒரு ஆன்மீகவாதி ஈடுபடணும். எல்லா விதமான செயல்களையும் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகவாதியினுடைய லட்சணம் அல்ல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களையே கடவுள்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, மருத்துவமனை திறக்கிறது, பள்ளிக்கூடங்கள் நடத்துறது, ரோடு போடுறது, தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர்றது, இது மாதிரி எல்லாமே பௌதிக செயல்கள். இது சேவைன்னு அவங்க சொல்லுவாங்க. சேவையாக இருந்தாலும் இது பௌதிக செயல். ஒருத்தர் இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கணும். ஆனால் மக்களுக்கு இதை பற்றி அறிவு கிடையாது. யாரும் பகவத்கீதையை படிக்கிறது கிடையாது. பகவத்கீதையை உலகத்தில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? பேருக்கு நாங்களும் இந்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க கூட யாரும் பகவத்கீதையை படிக்கல. பகவத்கீதை இந்துக்களுக்கானது கிடையாது. பகவத்கீதை எல்லா சமுதாயத்தினருக்குமான மனித வர்க்கத்திற்கானது பகவத்கீதை. யாரெல்லாம் மனிதர்களோ அவர்களுக்கானது. அவர்கள் இந்துக்களா முஸ்லீம்களா கிறிஸ்தவர்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேதம் அல்ல. யார் மனிதனாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ மனிதனாக பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தகைய நபர்கள் பகவத்கீதையை படிக்கலாம். அவர்களுக்காக பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்துருக்கார். ஆனால் துரதிருஷ்டமாக கலியுகத்தில் யாரும் மனிதர்களாக வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லையே. மிருகங்களை போல வாழணும் தானே நினைக்கிறாங்க. இன்றைய உலகத்தில் பாருங்க எத்தனை பேர், இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைகளில் ஒரு துறை தொலைக்காட்சி, அது ஒரு தொல்லைக்காட்சி. ஆனால் அந்த தொல்லை தரக்கூடிய தொலைக்காட்சியை நிறைய பேர் பார்க்குறாங்க. தொலைக்காட்சி, திரைப்படம், இது எல்லாமே மக்கள் பார்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்து நிறைய பேர் அரைகுறை உடையோட வராங்க. இதை பார்க்கறதுல மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு கேவலமான சந்தோஷம். இது வந்து ஒரு பன்னிக்குட்டியோட சந்தோஷம். பன்றிகள், நாய்கள், விலங்குகள் தான் வந்து ஆடைகள் இல்லாமல் திரிவாங்க. ஆனால் மனிதர்களும் விலங்குகளைப் போலவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் தொல்லைக்காட்சியை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தொல்லைக்காட்சி பார்க்குற வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் யார் ஒருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பௌதிக விஷயங்கள்லேருந்து முற்றிலுமாக விடுபடணும்னு சொல்லப்படுது. அப்புறம் எங்கேருந்து? அதுக்காக தான் பகவத்கீதையை படிக்கணும். பகவத்கீதையை படிக்கலைன்னா யார் யாரோ தங்களை ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள். சமீபத்தில் ஒருத்தர் போயிட்டாரு, அப்படி ஏமாத்தின ஒருத்தர் போயிட்டார். எங்கே போனார், நரகத்தில் எங்கே போனாரோ தெரியல. அவருக்காக தனியாக நரகம் தான் செஞ்சு வச்சுருக்கணும். அது மாதிரி கேவலமாக செத்து போனாங்க. ஆனாலும் மறுபடியும் ஆளுங்க வருவாங்க. மக்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்கு ஆளுங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. தன்னையே கடவுள், அவரே கடவுள் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அவர் தனியாக ஒரு தண்ணீர், மக்களுக்கு தண்ணீர் வேணும்னா கடவுள் நினச்ச தண்ணீர் எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். ஆ, கிருஷ்ணர் நினச்சார் எனக்கு தண்ணீர், அவர்களுடைய தாயர் அவங்க கிருஷ்ணருடைய லீலைகளில் ஒன்று என்னென்னா, அவங்களுடைய தாய் தந்தையர் அவங்க கங்கைக்கு போய் நீராடணும்னு நினச்சாங்க. கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் கங்கைக்கு போய் நீராடணும்னு நினச்சாங்க. கிருஷ்ணர் உடனே கங்கையை பிருந்தாவனத்துக்கே கூட்டிகிட்டு வந்தார். பிருந்தாவனத்துக்கு யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும், அங்கே மானச கங்கான்னு ஒரு இடம் இருக்கு. அது கங்கை தான், கங்கைக்கும் அதற்கும் வித்தியாசம் கிடையாது. அவர் கிருஷ்ணர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இன்னொரு லீலையும் இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட ஒரு தடவை அவர் காளையினுடைய வடிவில் வந்த ஒரு அசுரனை கொன்றார், அரிஷ்டாசுரா. அந்த அசுரனை கொன்ற பிறகு கோபியர்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேலி பண்ணாங்க, அல்லது அவரை வந்து சீண்டுனாங்க. ஏய், நீ வந்து தர்மத்துக்கு விரோதமாக பண்ணிட்ட, மாட்டை கொல்றது வந்து அதர்மம், மிகப்பெரிய அதர்மம். அவன் அசுரன், ஒரு மாட்டினுடைய வடிவத்தில் வந்தான் கிருஷ்ணர் கொன்ன. ஆனால் கோபியர்கள் வேணும்னு கிருஷ்ணரை சீண்டுவாங்க. மாட்டை கொள்வது மிகப்பெரிய குற்றம், இது ஒரு மிகப்பெரிய பாவம், நீ வந்து எல்லா புண்ணிய நதிகள்லேயும் போய் நீராடணும், அப்போ தான் உனக்கு வந்து இந்த புண்ணியத்தில் இந்த பாவத்திலிருந்து நீ விடுபட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்வார், சரி நான் போய் புண்ணிய நதிகளில் நீராடணும் அப்படின்னா அந்த புண்ணிய நதிகள்லாம் இங்கே வரட்டுமே. கிருஷ்ணர் உடனே அந்த இடத்துல தன்னோட குச்சியை வச்சு ஒரு சின்னதாக குழி தோண்டுவார். உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதிகளும் வந்து கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்திட்டு அதில் உள்ள நுழைவாங்க. அப்படி தோன்றினது தான் பிருந்தாவனத்தில் கோவர்தன பகுதியில் இருக்கக்கூடிய ஷியாமகுண்டம். யாரெல்லாம் பிருந்தாவனம் போயிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடவுளுடைய சக்தி அது. அவர் தண்ணி வேணும்னு நினைச்சார்னா எப்போ வேணாலும் வரும். இன்னும் சொல்ல போனால் கடவுள் கூட அவசியம் இல்லை. கடவுளால் ஒருத்தருக்கு அனுகிரகம் கொடுத்திருந்தா கூட அவர் கூட நதியை எங்கு வேண்டுமானாலும் வரவழைக்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்தபோது அவர் தண்ணீர் தாகமாக இருக்குன்னு கேட்பார். எல்லாரும் எங்கேயோ இருந்து தண்ணி கொண்டு வரலான்னு நினைப்பாங்க. ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின்படி தன்னுடைய அம்பின் மூலமாக அந்த இடத்திலேயே கங்கையை வரவழைத்தான். இன்றும் கூட யாரெல்லாம் குருக்ஷேத்திரம் போகிறாங்களோ அவங்க அந்த இடத்த பார்க்க முடியும். கங்கையை பீஷ்மருக்காக அர்ஜுனன் வரவழைத்த இடம் இது. தண்ணீரை இப்படி கடவுள் வரவழைக்க முடியுது, கடவுளுடைய சேவகர்கள் வரவழைக்க முடியுது, ஆனால் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களை ஏமாற்ற நபர் வந்து கோடி கோடியாக செலவு பண்ணி தான் தண்ணி கொண்டு வர முடியுது. அப்போ அவர் கடவுளா? அவர் கடவுளா? மக்களுக்கு மூளை கிடையாது, அதனால கடவுளா ஏத்துக்கிறார். யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஸ்ரீராமர் இந்த உலகத்தை 10,000 வருடங்களுக்கு மேல ஆட்சி பண்ணார். ராமருடைய ஆட்சியில யாருக்கும் எந்த வியாதியும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. கிருஷ்ணர் துவாரகையில கிருஷ்ணரும் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் இருந்தார். அப்பையும் துவாரகையில எந்த ஒரு மக்களுக்கும் வியாதி எல்லாம் கிடையாது. கடவுள் இருக்கும் பட்சத்தில் அங்க வியாதிக்கு இடமில்லை. அவர் வந்து ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வியாதியை குணப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வியாதியே வராது. வியாதியை குணப்படுத்துறதுக்காக ஒருத்தர் மருத்துவமனையை திறக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படி திறக்கிறவங்க கடவுள் ஆக போறதும் கிடையாது. சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் மக்கள் மூடர்களாக இருக்கிறதுனால இது மாதிரி யாராவது ஏதாவது பௌதிக செயல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களை ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்களா நினைக்கிறாங்க, அல்லது கடவுளாவே நினைக்கிறாங்களே. ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்க கூட கிடையாது. இங்கே கிருஷ்ணா சொல்கிறார், யார் ஒருத்தர் ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்காங்களோ அவங்க பௌதிக செயல்கள்லேருந்து விடுபட்டு இருப்பார்கள், ஆனால் தன்னை ஆன்மீகத்தில் உயர்ந்தவனாகவும் கடவுளாகவே சொல்லிக்கொள்கிறார்கள் ஒரு சிலர். எத்தனையோ பேர் இந்தியா கடவுளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. பல நாடுகளில் பல விஷயங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுல பிரபலமானது. இல்லை பல ஊரில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் தயாரிப்பாங்க, அது வந்து அந்த ஊருக்கு ரொம்ப பிரபலமானது. உங்களுக்கு தெரியும் ஆவடியில் என்ன பிரபலமாக தயாரிக்கிறாங்க? பீரங்கி தொழிற்சாலை. இங்கே பீரங்கி தயாரிக்கிறாங்க. பீரங்கி தயாரிக்கிறதுக்கு ஆவடி பெயர் பெற்றது. ஒவ்வொரு ஊரையும் எடுத்திங்கன்னா அங்கே ஒவ்வொன்றும் தயாரிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் எடுத்திங்கன்னா அங்கே ஒவ்வொன்றும் தயாரிப்பாங்க. அது மாதிரி இந்தியாவில் எது தெரியுமா ஃபேமஸ் தயாரிக்கிறதுல? கடவுள் தயாரிக்கிறதுல இந்தியா ரொம்ப பிரபலமானது. கடவுளை தயாரித்து அனுப்புவாங்க, நிறைய கடவுள் வருவாங்க. இன்னைக்கு ஒரு கடவுள் போயிட்டாரு, நாளைக்கு இன்னொரு கடவுள் வருவார். ஆனால் மக்கள் ஆட்டு மந்தைங்களாட்டம் போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் கூட பகவத்கீதையினுடைய ஞானமோ பகவானுடைய லீலைகளை பற்றிய அறிவோ கிடையாது. யாரோ ஒருத்தர் சும்மா என்னப்பா ஒரு குப்பை எரிச்சா எவ்வளோ சாம்பல் வரும், அது மாதிரி அவனை ஒருத்தன் துளுக்குண்டு சாம்பல் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனை வந்து கடவுள்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு மூடர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு முட்டாளா. எந்த அளவுக்கு மக்கள் முட்டாளாக இருந்தால் அப்படிலாம் நம்பணும், யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற குப்பை எரிச்சோம்னா எவ்வளோ சாம்பல் வரும், பேப்பர் எரிச்சா எவ்வளோ குப்பை வரும், சாம்பல் வரும். ஆனால் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சாம்பலை கொடுத்தாங்கிறதுக்காக அவனை கடவுள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுடைய அறியாமையை காட்டுது. மக்கள் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் முன்னேறுறாங்களோ அவங்க பௌதிக விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருப்பார்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் பிரபலமாக சொல்லியிருக்க, மாணவ சேவா மாதவ சேவா. சில நேரங்களில் தமிழ்நாட்டில் அது வந்து மாணவ சேவா மகேச சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை உண்மையில் சொன்னவர் அவர் மாணவ சேவா மாதவ சேவான்னு சொன்னார். எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, கருத்து என்னன்னா மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பகவத்கீதையை படிக்காதவர்களுடைய கூற்று, பகவத்கீதையை புரிந்து கொள்ளாதவர்களுடைய கருத்து. பகவத்கீதையில கிருஷ்ணர் அப்படி சொல்ல, உண்மையில மாதவ சேவா மாணவ சேவா அதுதான் உண்மை. மாதவனுக்கு நம்ம சேவை பண்ணோம்னா அது மாணவர்களுக்கு சேவை, மனிதர்களுக்கு இல்லை. இன்னொரு விதத்தில் மனிதர்களுக்கு சேவை பண்ணலாம். எப்போ மாதவனுடைய சேவையோடு தொடர்பு இருக்கோ அத்தகைய சேவைகள் மனிதர்களுக்கு செய்யப்படும் போது அது மாதவனுடைய சேவையாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் மக்கள் நினைக்கிறாங்க ஆன்மீகம்னா மக்களுக்கு என்ன தெரியும், யோகம்னா என்ன தெரியும். யோகம்னா மக்களுக்கு தெரிஞ்சது உடற்பயிற்சி, ஆன்மீகம்னா மக்களுக்கு தெரிஞ்சது சமூக சேவை, அவ்வளோதான். சமூக சேவைக்கு ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற்றோர் பொதுவான பௌதிக விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருப்பார்கள். அதை தான் கிருஷ்ணனிங்க சொல்கிறார். யார் ஒருத்தர் ஆன்மீகத்தினுடைய முன்னேற்ற பதையில் போகிறாங்களோ அவங்களுக்கு பௌதிக செயல்களை துரத்தலே வழின்னு சொல்கிறார். அவங்க பௌதிக விஷயங்களை துறந்து வெளியில் போவோம், அவங்க பௌதிக செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி யாராவது ஒரு ஆன்மீகவாதிங்கிறவங்க பௌதிக செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளவுதான் நல்ல செயலாகவே இருக்கட்டும், அது ஆன்மீக செயல் கிடையாது. அது ஒரு புண்ணியமாக நினைக்கலாம், ஆனால் அது ஆன்மீக செயல் கிடையாது. ஆனால் அது ஆன்மீக செயல்னு சொல்லி மக்களை யாராவது ஏமாற்றினார்கள் அப்படின்னா அவர்கள் மிகப்பெரிய ஏமாற்று பேர்வழிகள். அத்தகையோர் பகவானால் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவார்கள். இப்போ எவ்வளவோ கோடான கோடி செல்வத்தோடு இருக்கலாம், ஆனால் அதன் பிறகு மலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புழுவாக சென்றால் என்ன பிரயோஜனம்? இருக்கக்கூடிய கோடான கோடி சொத்து கூட வரப்போகுதா? வராது. நரகத்தில் யமதூதர்கள் அவங்களுக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு காய்ச்சும்போது இவர்களை பார்த்துக்கிட்டவங்க, இவருக்காக பரிந்துரை செய்தவர்கள்லாம் அங்கே வந்து ஆ இவரை போடாதீங்க என்ன போடுங்கன்னு சொல்ல போகிறாங்களா என்ன? சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறாங்களா என்ன? கிடையாது. யாரெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயமா நரகத்துக்கு போகும். ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒரு பாதை. இதில் நிறைய பேர் மக்கள் உண்மையான ஞானம் இல்லாததுனால ஏமாறி போகிறது வழக்கம். அதனால நம்ம வந்து உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான ஞானம் பகவத்கீதையை படித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையை படித்து நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம உண்மை ஞானத்திலிருந்து விலகி விடுவோம். கவனமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துகள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஓகே, பேசின விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பௌதிக செயல்னா எதெல்லாம் பௌதிக செயல், எதெல்லாம் பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பு இல்லையோ அது எல்லாமே பௌதிக செயல். பௌதிக செயல் அப்படின்னா எவ்வளவுதான் நல்ல செயல்களாக இருந்தாலும் எந்த செயலானது இறைவனுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் தொடர்பில்லையோ அந்த செயல்கள் எல்லாமே பௌதிக செயல்கள். ரொம்ப எளிமையான ஒரு பக்தன் கூட கிருஷ்ண பக்தியில் அது சிறப்பு வாய்ந்தது. பக்தி யோகத்துக்கும் தியான யோகத்துக்கும் அங்கே வேறுபாடு இருக்கு. இங்கே நம்ம வந்து தியான யோகத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். பக்தி யோகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய செயல்கள் எந்த விதத்திலையும் பௌதிக செயல்கள் கிடையாது. அவர்களுடைய செயல்கள் திவ்யமான செயல்கள், பகவானை திருப்திப்படுத்துவதற்கான பக்தியின் செயல்கள். ஆனால் தியான யோகத்தில் இருக்கவங்களுக்கு செயல் செய்யறதுக்கு வேலையே கிடையாது. நீ என்ன பண்ண போற? தியானம் பண்ண போற. அங்கிருந்து செயல் வந்தது, செயலுக்கு வேலையே கிடையாது. பக்தியில வந்து செயல்கள் நிறைய இருக்கு. பகவானுக்காக நம்ம வந்து செயல்களை செய்கிறோம். 9 விதமான செயல்கள் முக்கியமானதாக சொல்லப்படும். பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி சொல்கிறது, பகவானை நினைவில் கொள்வது, அவருடைய பாதத்திற்கு சேவை செய்வது, அவருக்கு பூஜை பண்ணுறது, நமஸ்காரங்களை தெரிவிக்கிறது, நண்பனாக இருக்கிறது, சேவகனாக இருக்கிறது, எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணிக்கிறது. இப்படி 9 விதத்தில் நம்ம வந்து பகவானுக்கு செயல்களை செய்கிறோம். அத்தகைய செயல்கள் பௌதிக செயல்கள் அல்ல, அவை முற்றிலும் ஆன்மீக செயல்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பில்லாத செயல்கள் பௌதிக செயல்கள். சிம்பிள், எளிமையான. அது எவ்வளவு பெரிய நல்ல செயலாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு ஏழை எளியவருக்கு உதவுறதா இருக்கட்டும், மரம் நடுறதா இருக்கட்டும், இந்த எல்லா செயல்களுமே நல்ல செயல்கள், புண்ணிய செயல்கள், வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அதை ஆன்மீகம்ங்கிற பேரில் பண்ணி மக்களை ஏமாற்ற வேண்டாம்னு சொல்கிறோம். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மரம் நடுங்க வேண்டான்னு சொல்ல, ஏழைங்களுக்கு உணவு கொடுங்க வேண்டான்னு சொல்ல, மருத்துவமனை கட்டுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் அது ஆன்மீகம்னு சொல்லாதீங்க. உண்மையில் சொல்லப்போனால் மரம் நடுறதோ, ஏழைகளுக்கு உதவி செய்யறதோ, மருத்துவமனை கட்டுறதோ, இது எல்லாமே வந்து உண்மையான பகவத் சேவையோடு ஒப்பிடும்போது, பகவான் கிருஷ்ணருக்கு செய்யப்படவிடும் சேவையோடு ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது. உண்மையில் இவற்றுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறுதியில் நீங்கள் ஆன்மீக கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. ஒரு வியாதி வந்தவனுக்கு வியாதியை குணப்படுத்துகிற, மறுபடி வியாதி வராதா, மறுபடி வியாதி வராதா, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு போடுற மறுபடி பசிக்காதா, அப்ப அதெல்லாம் எந்த விதத்தில் அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம்? ஒரு தற்காலிகமான ஒரு உதவி. ஆனா மக்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியை நம்மளால கொடுக்க முடிந்தது அப்படின்னா அது அவர்களுக்கு நிரந்தர உதவியாக அமையும். அதுதான் மிகப்பெரிய ஒரு செயல். அதை தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு பௌதிக செயலாக இருந்தாலும், அது புண்ணிய செயல்களாக இருந்தாலும் உண்மையில தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஒருத்தர் ஆன்மீகத்தில் முன்னேறும் பட்சம். வேற ஏதாவது கேள்விகள்? இது தியான யோகம்னு எடுத்துக்கிறது கிடையாது, இது வந்து பக்தி. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஜபிக்கக்கூடியது ஒரு வகையான தியானமா அப்படின்னா அது தியான யோகம் அல்ல, அது பக்தி யோகம். எப்படி சொல்றோம்? தியானம் அப்படிங்கிற வார்த்தையை சில நேரங்கள் நம்ம உபயோகிக்கலாம். தியானம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு ஏதாவது ஒரு விஷயத்தை அதையே நினைத்து கொண்டிருக்கும், அதுதான் தியானம். தியான யோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், தியான யோகத்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வந்து பரமாத்மாவை நோக்கி தியானிக்கின்றார்கள். ஆனால் பக்தர்களோ பகவானை நோக்கி தியானிக்கின்றார்கள். அது பக்தி யோகம். பகவானை நோக்கி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடைய அவரை நினைத்து நம்ம வந்து தியானிக்கின்றோம். கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்த, அழகு வாய்ந்த, அவருடைய அற்புதமான திவ்யமான குணங்களை எல்லாம் நம்ம தியானிக்கலாம். அவருடைய ரூபம், குணம், லீலைகள் இவற்றையெல்லாம் நம்ம தியானிக்கலாம். தியான யோகியினுடைய தியானத்திற்கும் ஒரு பக்தி யோகியினுடைய தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும் போது நம்மளுடைய மனமானது ஒருமுகப்படுத்தப்பட்டு நம்மளும் அதை தியானிக்கின்றோம். பகவானுடைய நாமத்தை தியானிக்கின்றோம், அவருடைய குணத்தை தியானிக்கின்றோம், ரூபத்தை தியானிக்கின்றோம், லீலைகளை தியானிக்கின்றோம். ஆனால் இது வந்து மற்ற தியான ஒரு தியான யோகியினுடைய தியானத்திலிருந்து வேறுபட்டு இருக்கு. ஏன்னா இது நேரடியாக பகவானோட தொடர்பு கொண்டது. வேறு ஏதாவது கேள்விகள்? ஓகே, நீங்க என்ன கேட்டீங்க? ஜபம் பண்ணும்போது நம்ம வாயால கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றோம், மனம் எங்கேயோ போகுது. பயிற்சி அவசியம். நம்மளுடைய மனதில் பல கோடான கோடி வருடங்களாக எவ்வளவோ விஷயங்கள் பொதஞ்சு கிடக்கு. அதனால பல விஷயங்களை நினைக்கத்தான் போகும். மனம் என்பது ஒரு குரங்கை போன்றது, அது ஒரு இடத்துல நிலைக்காது, அது எல்லா இடங்களுக்கும் அங்கே இங்கே தாவிண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மனதை நம்ம சாஸ்திர அறிவை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும். நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் நான் பகவானுடைய நாமத்தை கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த புத்தியை கொண்டு நம்ம மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை சாஸ்திர ஞானம். பக்தி, பக்தி செயல்களை செய்யும்போது நமக்கு வந்து அப்படியே மனம் கட்டுப்பட்டுள்ளே நம்ம வந்து நான் ஜெபம் பண்ணுறேன் இப்போ இதை நான் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மறுபடி பயிற்சி எடுக்கணும். கிருஷ்ணர் கீதையில் கிருஷ்ணர் பகவத்கீதையை உரைக்கும் போது இந்த தியான யோகத்தினுடைய அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்லுவான், ஓ கிருஷ்ணா இது என்னால் முடியாது, இந்த தியான யோகத்தை பயிற்சி பண்ண என்னால் முடியாது அப்படின்னா. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நீ சொல்றது சரிதான், இதை பயிற்சி பண்ணுறது கடினம்தான், ஆனால் இதை பயிற்சி பண்ணலாம். இதை நீ, அதாவது அர்ஜுனன் சொல்லுவான், இந்த வழிமுறையின் மூலமாக மனதை அடக்குவது கடினமாகப்படுகிறது. மனதை அடக்கிறது, மனம் அர்ஜுனன் சொல்லுவான், ஓ இந்த மனதை கட்டுப்படுத்துறதை காட்டிலும் காற்றை கூட நான் நிறுத்தி விடுவேன் போல இருக்கே. வாயுரேவ சதுஷ்கரா, வாயுவை கட்டுப்படுத்துவதை காட்டிலும் கடினமானதா தோன்றுது. காத்த கூட நிறுத்திடலாம் நான், எவ்வளவு சக்திசாலி பாருங்க அர்ஜுனன், காற்றை கூட நிறுத்தி விடுவேன் நான், ஆனா மனதை நிறுத்த முடியாது போல இருக்கேன். கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆமா, மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் சொன்னார், பயிற்சியின் மூலமாகவும் துறவின் மூலமாகவும் மனதை கட்டுப்படுத்த முடியும். நம்ம ஜபம் பண்ணும்போது மனம் அங்க எங்க போகுது அப்படின்னா நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். பௌதிக விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பட்டுதலை கைவிடுறதுக்கு முயற்சி பண்ணும், அப்போ மனம் அங்கே இங்கே போகும். அதனால தான் கிருஷ்ணன் சொல்கிற அபியாசேன வைராகியம், நமக்கு வந்து பயிற்சி அவசியம், துறவு மனப்பான்மையும் அவசியம். இந்த உலகத்தில் அனுபவிக்கணும்னு நினச்சோம்னா மனசை வந்து அனுபவிக்கிறதுக்கு பல திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கும் ஜபம் பண்ணும்போது. அதனால இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான ஆசையை கைவிடணும். அதற்கு தொடர்ந்து நம்ம சில பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கணும், உபன்யாசங்களை கேட்கணும், கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், அதற்கும் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும்போது மனம் சஞ்சலம் அடையுது அப்படின்னா அதற்கு தீர்வு என்ன? ஜபம் பண்ணணும். மற்ற எல்லா காரியங்களையும் செய்யணும். படிப்படியாக பயிற்சியின் மூலமாக பக்குவ நிலை அடையும். காலமாகும், பொறுமையோடு இருக்கணும். நவீன காலத்தில் நிறைய மக்களுக்கு பொறுமை கிடையாது, உடனடியாக ஏதாவது ஒன்று தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வராங்க. அது ஒரு முக்கியமான காரணம். மக்களுக்கு வந்து ஆன்மீகம்னா ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும், டக்குன்னு நடக்கணும். நான் போய் அந்த பாபாட்ட கேட்டேன், எனக்கு காசு பண்ண வேணும்னு, எனக்கு காசு பண்ண வந்து பஸ், அவ்வளோதான். மற்றபடி மூளை யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அங்கே. அதனால ஏமாத்துறது நிறைய பேர் வராங்க. ஸோ நம்ம பொறுமையோடு இருக்க வேணும். இதுதான் இருக்கிறதுலையே மிக எளிதான வழிமுறை, மிக உயர்ந்த வழிமுறையும் கூட. இருந்தாலும் இந்த வழிமுறைக்கும் கொஞ்சம் காலமாகும். பூர்வ ஜென்ம கர்மத்திற்கும் பக்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பூர்வ ஜென்ம கர்மத்தினால ஒருத்தர் பக்திக்கு வராரா? கிடையாது. எவ்வளவுதான் ஒருத்தர் வந்து முந்தின ஜென்மத்தில் கர்மங்கள், நல்ல கர்மங்கள் செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு பக்திக்கு கொண்டு வரார். ஜென்ம கோட்டி சுக்ருதி ந லப்யதே, கோடான கோடி ஜென்மங்கள் ஒருத்தர் வந்து புண்ணிய காரியம் பண்ணாலும் அதன் மூலமாக ஒருத்தர் பக்திக்கு வர முடியாது. பக்தி அப்படிங்கிறது பக்தி மூலமாக தான் வரும். பக்தியானது மற்றும் ஒரு பக்தர்கள் மூலமாக தான் வரும். பக்தி அப்படிங்கிறது இன்னொரு பக்தர்கள் நமக்கு பக்தியை கொடுத்தால்தான் பக்தி அப்படிங்கிறது வரும். அதுக்கும் கர்மத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஒருத்தனுடைய கர்மா எவ்வளோ வேணாலும் மோசமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பக்தர்களுடைய தொடர்பு கிடைத்தது அப்படின்னா அவன் அதிலிருந்து உடனடியாக முன்னேற்றம் அடைய முடியும். பக்தியில் பக்தியில் முக்கியமானது நம்மளுடைய முயற்சி, பக்தர்களுடைய கருணை. அதாவது பொதுவாக நம்ம சொல்ல நம்மளுடைய முயற்சி, பகவானுடைய கருணை, இந்த ரெண்டும் அவசியம். பகவானுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு பக்தர்கள் மூலமாக கிடைக்கும், இந்த ரெண்டும் அவசியம். இருந்தாலும் ஒரு சிலர் தங்களுடைய பூர்வ ஜென்மங்களில் பக்தி பண்ணியிருக்கலாம், அது மூலமாக இந்த பிறவியில் பக்தியில் ரொம்ப வேகமாக முன்னேறலாம், அது சாத்தியம். ஆனால் பூர்வ ஜென்ம கர்மா கிடையாது. கர்மாவுக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யாரெல்லாம் யோக பயிற்சிகளை, எந்த யோகமாக இருந்தாலும் சரி, அதை பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க பாதியில் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கதி என்னாகும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்டான். ஓ அர்ஜுனா, யாராவது ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுறான், அவன் பாதியில் விட்டுட்டான், இல்லை முழுசாக பக்குவம் அடையில, அப்போ அவனுடைய கதி என்னாகும்? அவன் இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லையே. ஆன்மீகத்திலையும் பக்குவம் அடையில, பௌதிக வாழ்க்கையிலையும் அவன் வீணாக போயிட்டானே, அவன் நிலைமை என்னாகும் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொன்னார், அவர்கள் மறுபிறவியில் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஒரு உயர்ந்த குடும்பத்திலேயோ, பிராமணர்களுடைய குடும்பத்திலேயோ, பக்தர்களுடைய குடும்பத்திலேயோ, பணக்காரர்களுடைய குடும்பத்திலேயோ அவர்களுக்கு பிறப்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதன் மூலமாக அவங்க வந்து எளிமையாக பக்தியை பிடித்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படும். அதன் பிரகாரம் ஒரு சில பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது கொஞ்சம் பக்தி செய்திருக்கலாம், அதனுடைய தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒரு சிலரை சீக்கிரமாக பிடிச்சிக்கணும். ஆனால் நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணமா பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப பண்றதுக்கு பாப்போமே. முன்னாடி போன ஜென்மத்தில் யாராவது ஒருத்தர் 20% பண்ணியிருக்கிறார், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தர் 20% பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் இந்த பிறவியில 21-22 அப்படி ஆரம்பிக்கிறார். அந்த 1% அவர் வந்து ரொம்ப அவர் அதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜென்மத்தில் 20 பண்ணியிருக்கலாம், ஆனால் அதில் இப்போ ஆர்வம் இல்லை, அதில் வந்து ஒரு சோம்பேறித்தனம் அல்லது விருப்பமின்மை, பௌதிக விஷயங்கள் மேலே பட்டுதல், அதனால் இப்போ போன ஜென்மத்தில் 20 பண்ணியிருக்கவங்க கூட இந்த ஜென்மத்தில் ஆமாம் மாதிரி நடந்து போகலாம், ஆமாம் மாதிரி மெதுவாக நூறுந்து போகலாம். போன ஜென்மத்தில் எதுவுமே பண்ணாமல் பூஜ்யத்தில் இருக்கவன் கூட முயற்சி பண்ணி முன்ன வரலாம், பகவானை நோக்கி விரைவாக போகலாம், வாய்ப்பு அது நம்ம கையில் இருக்கு. அதனால் போன ஜென்மத்தில் நான் 10 பண்ணனா, 20 பண்ணனா, 30 பண்ணனா, 70 பண்ணனா, 80 பண்ணனாங்கிறத பற்றி கவலைப்படாமல், போன ஜென்மத்தை நான் பண்ணவே இல்லை, 0 ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஜென்மத்திலே 100 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுறது புத்திசாலித்தனம். வேற ஏதாவது கேள்விகள்? நாக்க திருப்திப்படுத்துறதுக்கு சுவையான உணவு சாப்பிட்றேன், காதை திருப்திப்படுத்துறதுக்கு பலவிதமான இசைகளை கேட்கிறோம், ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும். சவைப்பும் சாம் பரோ தர்மோ யதோர் பக்தி ரதோக்ஷது அகைத்துக்கிய பிரதிகதா ஏ ஆத்ம சுப்ரசீததி. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லு, சவைப்பும் சாம் பரோ தர்மோ, எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் மிக உயர்ந்த தர்மம் என்னன்னா அதோக்ஷஜ, கிருஷ்ணருடைய பெயர்களில் ஒன்று அதோக்ஷஜ, வீழ்ச்சி அடையாத மிக உயர்ந்தவர், தனக்கு சமமாக யாரும் இல்லாதவர், அத்தகைய உயர்ந்த இறைவன் கிருஷ்ணர் அதோக்ஷஜர். அவருக்கு பக்தி செய்யறோம். இதுதான் எல்லா ஜீவன்களுக்குமான மிக உயர்ந்த தர்மம். அடுத்த வரையில் என்ன சொல்றது, அகைத்துக் எப்ரதிகதா ஏ ஆத்ம சுப்ரசீதது. இந்த மிக உயர்ந்த தர்மமான பக்தியை எப்போ ஒருத்தர் அகைத்துக்கி அப்ரதிகதா அப்படின்னா, எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் தடையின்றி இடைவிடாமல் செய்கிறார்களோ அப்ப ஏ ஆத்ம சுப்ரசீதது, ஆத்மா திருப்தி அடையும், ஆத்மா பூரண இன்பத்தை உணர முடியும். அதனால ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறதுல வருது. ஆனால் அந்த பக்தியானது இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் இருக்கும். கிருஷ்ணருக்கு பக்தி செய்கிறேன்னு வந்துட்டு, ஓ கிருஷ்ணா எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு நாலு பங்களா வேணும், எனக்கு நல்ல ஒரு மனைவி வேணும், எனக்கு நான் பரீட்சையில் வந்து பாஸ் ஆகணும், இப்படிப்பட்ட உள்நோக்கத்தோட கிருஷ்ணர் அணுகணும்னா ஆத்ம திருப்தி வராது. அப்புறம் தடையின்றி இருக்கணும் அப்படின்னா தினமும் ஜபம் செய்யணும், தினமும் 16 மாலைகள் ஜபம் செய்யணும். ஒரு நாள் ஒரு மாலை பண்ணுறது, இன்னொரு நாள் 15 மாலை பண்ணுறது, இன்னொரு நாள் 4 மாலை பண்ணுறது, ஒரு நெறி இல்லை, அவர்களுடைய பக்தியானது இடையராது இல்லை, அதில் பல தடைகள் இருக்கு, நின்று பண்ணுறாங்க, அப்போ அது வந்து ஆத்மாவுக்கு திருப்தியை கொடுக்காது. ஒருத்தர் தடையின்றி பக்தி செய்ய வேண்டும், அப்போ அது ஆத்ம திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். அது எல்லாவற்றுக்குமே பொருந்தும். ஒரு வாரம் கோயிலுக்கு வர்றது அடுத்த வாரம் வர்றதில்ல, நினச்சா கோயிலுக்கு வர்றது நினச்சா கோயிலுக்கு வர்றதில்ல. டிவியில் ஏதாவது நல்ல பணம் போட்டானா டிவியில் உட்காந்துறது கோயில் பக்கம் தலை காட்டுறதில்ல. இப்படிலாம் இருந்தோம்னா ஆத்ம திருப்தி அடைய முடியாது. ஏன்னா அங்கே வந்து அகைத்துக்கி அப்ரதிகதா பக்தி இல்லை. பக்தி அப்படிங்கிறது தடையின்றி இருக்கணும், அப்போ ஒருத்தருக்கு பூரண திருப்தியை உணர முடியும். வெளியிலேருந்து யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு ரொம்பினது உங்களுக்கே தெரியும். நான் ஒரு உதாரணம் கொடுக்கறது உண்டு. சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு வருவாங்க, தெரியுமா தாய்மார்களே? ஆ ஏன் ஆ பசி. ஆனால் அதுங்களுக்கு தெரியாது, பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, அதனால வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு வருவாங்க. அம்மாவுக்கு தெரியும் இவன் பசியில தான் வயிற்று வலிக்குதுன்னு சொல்றான், அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அவனுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அவன் வயிற்று வலிக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, மருந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சாப்பாடு கொடுப்பாங்க. சில நேரங்களில் இந்த குழந்தைங்க என்னத்தா பண்ணும், அடப்போ வயிற்று வலிக்குதுங்கன்னா சாப்பாடு கொடுக்குறிய, சாப்பிடாதுங்க உண்டா? சில நேரங்களில் அம்மா வந்து வாயில் வச்சு ஊட்டணும், இல்லை புளிச்சுன்னு ஒரு அறையை விட்டு சாப்பிட்றான்னு சொல்லி சொல்லணும், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ அந்த குழந்தைங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுங்க எதை வயிற்று வலின்னு நினச்சதோ அது போயிடும், அப்புறம் குஷியாக சந்தோஷமாக விளையாட போயிடும், சரியா? அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீக பசிங்கிறது இருக்கு. ஆனால் அதுதான் என்னுடைய பசிங்கிறது தெரியாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குதே வயிற்று வலிக்குதேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை போல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது இல்லை அது இல்லை, இந்த மாதிரி எனக்கு இவன் தான் எனக்கு தொந்தரவு பண்ணுறான், அவன் தொந்தரவு பண்ணுறான், ஏதேதோ காரணங்களை சொல்லி 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 இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணர் சாஸ்திரங்கள் ஒரு தாயை போல இருந்து நம்மளுடைய வயிற்று வலிக்கு காரணம் வயிற்று வலி இல்ல, பசி. கிருஷ்ண மேல இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது இல்லாததுனால வரக்கூடிய பசி அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பக்தியை கொடுப்பாங்க சாஸ்திரங்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு பக்தியை ஊட்டி விடுறாங்க. சில நேரங்களில் சில குழந்தைகள் கேட்காத போது ஆச்சாரியர்கள் பலார்னு அறவிட்டு சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. சில பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ரொம்ப கடுமையாக பேசுவார், ரொம்ப ஸ்திரமாக பேசுவார், ஆணித்தரமாக பேசுவார், கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார். அதெல்லாம் ஒரு அன்புடைய தாய் தன்னுடைய குழந்தை எப்படி பசியோடு இருக்கிறான், அவன் சாப்பிட மாட்டேங்கிறான், இவனை வந்து அதட்டினா தான் சாப்பிடுவான் அப்படிங்கிற நிலையில் அதட்டி சாப்பிட வைக்கிறாளே அன்புடைய தாய், அதை போன்று ஆச்சாரியர்கள் பல நேரங்களில் கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தி நமக்கு இந்த சாப்பாட்டை கொடுப்பாங்க. சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பசி போயிடும், எதை வலின்னு நினைச்சோமோ அது போயிடும். ஆனால் பிரச்சனை என்னன்னா அவங்க ஊட்டினாலும் அடித்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம், நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம், அதுதான் பிரச்சனை. சாப்பிட்டீங்கன்னா பசி குணமாகிடும். நீங்கள் பக்தியை பயிற்சி பண்ணீங்கன்னா ஆத்ம திருப்தி தானாக வரும், தனியாக எதுவும் முயற்சி பண்ண தேவை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை ரூல் கி ஜாய், ஸ்ரீல ப்ரபுபாத் கி ஜாய்.